அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து செல்லமுத்து, உதவி பேராசிரியர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாருங்க. இன்றைக்கு வந்து மண் பரிசோதனையும் அதன் முக்கியத்துவம் பற்றிய தலைப்பில் இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறோம். வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம வரலாம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா, பொது உரந்திரைப்படி நம்ம உர நிர்வாகம் செய்கிறதுனால பயிருக்கு தேவையான உரம் வந்து தகுந்த நேரத்தில் தகுந்த அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால் நம்ம வந்து மண்ணை பரிசோதனை பண்ணி தான் நம்ம உரம் விடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம பல்கலைக்கழகம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி வந்து மண் பரிசோதனையுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, மண் பரிசோதனை பண்ணாமல் நம்ம வந்து உரம் இடணும் அப்படிங்கிற, பொதுவாக அப்போ தான் விவசாயிகள் வந்து உரம் இட்டுருக்காங்க, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம செயல்பட்டுருக்கோம். இந்த மாதிரி சமயங்களில் ஏன் வந்து நம்ம மண் பரிசோதனை பண்ணணும், மண் பரிசோதனை பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம வந்து அங்கங்களாக இருக்குது, அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் வந்து நம்ம மண் பரிசோதனை பண்ணணும்? பொதுவாக பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்தே திருக்குறளில் கூட, ஏரினும் நன்றால் எருகிடுதல், கட்டபின் நீரினும் கண்டாறு காப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறளில் பார்த்திங்கன்னா இதில் எல்லா விளக்கங்களும் அதில் தெளிவாகவே நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, தமிழகத்தில் எப்படி வந்து நம்ம மண் வளம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறு குறிப்போடு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 மில்லியன் டன் தலை, மணி மற்றும் சாம்பல் சத்து வந்து பற்றாக்குறையாகவே தான் நம்ம புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மண்ணுடைய சத்துக்களை பயிர் எடுத்துக்கிற அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை திரும்ப வந்து மண்ணு கிடைக்கிறவுடைய அளவு வந்து குறையுது. இதனால தான் இதனோட இவ்வளோ ஊட்டச்சத்து மண்ணில் வந்து குறைவாக காணப்படுது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம மண் வளம் நிலத்துக்கு நிலம் கண்டிப்பாக வந்து மாறுபடும். குறிப்பாக தமிழகத்தில் அங்கச்சத்து வந்து குறைவாக இருக்குது, அதாவது 0.5% குறைவாக இருக்குது. தலைச்சத்து வந்து 280 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து 280 கிலோட குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து குறைவுன்னு சொல்லுவேன். இது வந்து தலைச்சத்தும் வந்து நம்ம தமிழகத்தினுடைய பொதுவான மண்களில் வந்து குறைவாக இருக்குது. மணிச்சத்து வந்து மத்தியமாக இருக்குது, அதாவது 11 குறைவாக இருந்துச்சுன்னா குறைவுன்னு சொல்லுவோம். 11-22 கிலோ பெர் ஹெக்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மத்தியம்னு சொல்லுவோம். அப்போ தமிழகத்தில் வந்து மணிச்சத்து வந்து மத்தியமாக இருக்குது. சாம்பல் சத்து வந்து 118 கிலோவுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை குறைவுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் குறைவில் இருந்து மத்தியமான அளவில் இருக்குது, அதாவது 118-280 கிலோ வரைக்கும் நம்ம அதிகம். இது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளான, அதாவது அதிகமாக தென்படுது வர வர, இப்போ வந்து நுண்ணூட்டச்சத்து வந்து அதிகமாக வந்து குறைபாடு வந்து அதிகமான அளவுக்கு தென்பட்டு வருது. பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இன்றைக்கி துத்தநாகம் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இந்த இதெல்லாம் மற்ற பற்றாக்குறை, இரும்பு, மாங்கனீசு, போரான் இது போன்ற நுண்ணூட்டச்சத்துடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இது ஏன் வந்து விவசாயிகள் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த குறைபாடுகளாக வருதுன்னா, உழவர்கள் அங்கக உரம் இடுறதையே வந்து குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே வந்து அங்கக உரங்கள் நிறைய ஆடு மாடுகள் வளர்த்தாங்க, அங்கக உரங்கள் தொடர்ந்து வந்து அந்த மண்ணுக்கு வந்து தொடர்ந்து இட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தினால மாடு வளர்ப்பினுடைய, ஆடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து என்னுடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் இதனுடைய தொகை வந்து குறைஞ்சதுனால நம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அங்கக உரங்களுடைய பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. இதனால் நம்ம வந்து விவசாயிகள் வந்து செயற்கை உரத்தை தான் அதிகமாக விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பொது உரை பரிந்துரை நம்ம வந்து பல்கலைக்கழகமும் வேளாண்மைத்துறையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. அந்த பொது உர பரிந்துரை கூட வந்து உழவர்கள் வந்து சரியாக இன்னும் பின்பற்றதில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மண் ஆய்வுனுடைய முக்கியம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு உழவரும் அவங்களுடைய பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி, உதாரணமாக வந்து மார்ச், ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் எப்போ பயிர் இல்லையோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த என்ன பயிர் செய்ய போகிறாங்களோ அந்த பயிர் செய்யக்கூடிய வயல்களில் மண் மாதிரி எடுத்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு கல்லூரிகள் இருக்குது, அதனுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, அங்கே வந்து மண்ணை கொடுத்து அங்கே வந்து, இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேளாண்மைத்துறையினுடைய நடமாடும் ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைமையகத்தில் மண் ஆய்வு நிலையங்கள் இருக்குது, ஆய்வு பரிசோதனை கூடங்கள் இருக்குது. அங்கே வந்து மண்ணை வந்து எடுத்து கொடுத்து அதை பரிசோதனை பண்ணி அவங்களுடைய மண்ணினுடைய ஊட்டச்சத்துடைய அளவை நிர்ணயித்து தேவையான அளவுக்கு மட்டுமே உரம் இட்டால் போதும் அப்படிங்கிறத நம்ம பல்கலைக்கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு. சரி, இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து உர விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து பயன்படலாம், அதாவது தேவையான அளவுக்கு மேலே உரம் இட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்க தொடர்ந்து இதே மண்வள அட்டை, இப்போ அவங்க ஒவ்வொரு ஆய்வுக்கு பின்னாடியும் அவங்களுடைய மண் வளங்களை குறித்து வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா, அந்த மண் வள அட்டையில் பதிவு செஞ்சுட்டே வந்தாங்கன்னா, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து அவங்களுடைய மண் வளம் கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதா, இல்லை திரும்ப வந்து நம்ம உரங்களை வந்து பயிரை பொறுத்து வந்து அதிகரித்து இடணுமா இல்லை குறைச்சிடணுமா அப்படின்னு வந்து உழவர்கள் முடிவு செய்யலாம். இதை வந்து விஞ்ஞானிகள்கிட்ட கலந்துன்னு செய்யலாம். ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை அலுவலர் இருக்காங்க, அவங்களுடைய கலந்தாலோச்சும் பயிரிடலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து மண் வளாட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும், உதாரணமாக வந்து கார அமிலம் இருக்கும், தலைச்சத்து இருக்கும், மணிச்சத்து இருக்கும், சாம்பல் சத்து இருக்கும், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்கும். இப்போ மண் வந்து ஒரு விவசாயி எடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அதில் சொல்லணும். அப்போ ஆய்வுக்கூடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விவசாயி அவனுடைய சர்வே நம்பருக்கு என்ன பயிரிட போகிறாரோ அந்த பயிர்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 மண் மாதிரிகளை வந்து ஒரு ஹெக்டருக்கு எடுத்து அதிலிருந்து வந்து நம்ம அந்த மண் ஆய்வுக்கூடத்துக்கு வந்து அந்த மண் மாதிரியை குறைச்சி, அதாவது கால் குறைப்பு முறையிலையோ அல்லது வேறு முறைகளிலேயோ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் அந்த மண் ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து நம்ம அனுப்பணும். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சமயங்களில் வந்து விவசாயி எதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கணும்னா வரப்புக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடாது, அந்த குப்பை கூளங்கள்லாம் புதுசாக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் குப்பை குழிக்கு பக்கத்தில் அந்த குப்பை போட்ட இடங்களுக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து இவங்க உரையிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இப்போ வரப்புகளாக இருந்துச்சுன்னா வரப்புகள் இடையில எடுக்கணும், வரப்பினுடைய மேல் பயிர் எடுத்து அதனுடைய உப்புகளை அதிகமாக பணிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு தவறான முடிவுகளை கொடுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தில் மண் மாதிரி எடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பயிரிட்டிருந்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அடுத்து என்ன பயிர் போட போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மண் மாதிரி எடுக்கணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்த பயிர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பயிர் வகை பயிரோ அல்லது வந்து தானிய பயிரில் பண்ண போகிறாங்கன்னா மண் ஆழம் குறைஞ்சபட்சம் 15-20 சென்டிமீட்டருக்குள் எடுக்கணும். உதாரணமாக தோட்டக்கலைத்துறை பயிர்களுக்கு தேவையான இப்போ அல்லது வேறு ஆழமுள்ள பயிர்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 25-50% எடுக்கணும். மரப்பயிர்கள் எடுக்கணும்னா 0-25 சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடிக்குள்ளேயும் 2-லிருந்து அதாவது 25-50 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 2 அளவுகள்லேயும் மண் மாதிரி எடுக்கணும். இப்படி எடுக்கக்கூடிய மண் மாதிரிகளை கால் குறைப்பு முறையிலையோ அல்லது இன்னும் நம்ம நல்லா கலந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து கலந்து எடுத்து அதிலிருந்து நமக்கு 1/2 கிலோ அளவுக்கு மண் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புனா போதும். இப்படி ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய மண்ணை நம்ம ஆய்வுக்கூடத்தில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதில் என்னென்ன நாங்கள் வந்து பொதுவாக ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்யும் அப்படின்னா காராமநிலை, மின்கடத்துதிறன், கரிம அளவு, தலைச்சத்து, மணிச்சத்து, 2-ம் நிலை ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, கந்தகம், அடுத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இரும்பு, மேங்கனீஸு, தாமிரம், துத்தநாகம், போரான், மாலிப்டன், இதுதான் வந்து நம்ம அதிகமாக ஊட்டச்சத்துக்களை இந்த பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம். சரி, இப்படியெல்லாம் வந்து ஆய்வு செஞ்ச பின்னாடி உழவர்களே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மண் வளாட்டின் மூலமாக அதனுடைய மண்ணுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அளவுகளில் கார அமிலத்தன்மை உதாரணமாக 7க்கு மேலே இருக்கா அல்லது 7.5க்கு மேலே இருக்கா, மின் கடத்துத்திறன் 1க்கு மேலே இருக்கா, ஊட்டச்சத்தினுடைய பற்றாக்குறை தலைச்சத்தில் வந்து 280 கிலோ ஹெக்டருக்கு கம்மியாக இருக்குதா அல்லது மணிச்சத்து வந்து 11 கிலோ பெர் ஹெக்டருக்கு கம்மியாக இருக்கா, சாம்பல் சத்து 118 கிலோ பெர் ஹெக்டருக்கு கம்மியாக இருக்குதா, இந்த மாதிரி அளவுகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ஊட்டச்சத்துக்களை ஒரு விவசாயி கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி முறைகள் அடிப்படை முறைகள் இதெல்லாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஆய்வுக்கூடத்தில் மண் ஆய்வு மற்றும் பயிர் ஏற்பு தொடர்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம தமிழ்நாடு வேளாண் பிள்ளைகளில் மண்ணியல் துறையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டுருக்குது. இதன் மூலமாக ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 26 பயிர்களுக்கு வந்து நம்ம பயிர்களுக்கு தேவையான அதாவது மகசூல் இலக்குக்கு தேவையான உர அளவுகளை நிர்ணயிக்கிறதுக்கான சமன்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடுகள் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் பரவலாக இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சமன்பாடுகளையும் உழவர்கள் பயன்படுத்தி பெறலாம். இந்த தகவல் வேணும்னா நம்மளுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அவர்களை தொடர்பு கொண்டு இதற்கான சமன்பாடுகளை நம்ம பல்கலைக்கழகத்துடைய சமன்பாடுகளை வாங்கி அவன்கள் அதற்கு தகுந்த மாதிரியான உர அளவுகளை வந்து இட்டு இன்னும் சிறப்பான பொது உரப்பரந்துரை காட்டிலும் இதில் வந்து உரச்சிக்கனம் அதிகமாக இதில் கிடைக்கிது. இதையும் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சியின் முடிவுகளை பயன்படுத்தி உர அளவுகளை நிர்ணயிச்சிருக்கோம். இதில் என்னென்ன பயிர்களுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம், கேழ்வரகு, கம்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், பருத்தி, கரும்பு, சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம், கத்திரி, தக்காளி, வெண்டை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, மரவள்ளி, மஞ்சள், மிளகாய், கண்ணுவளைக்கிழங்கு, அமுக்கிறான், இது மாதிரி எல்லா கிட்டத்தட்ட முக்கியமான பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே நம்மகிட்ட வந்து 16 வகையான மண் வகைகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மண் வகைகளுக்கு நமக்கு இன்றைக்கி உரச்ச மண்பாடு இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் உரத்தை சரியாக கணக்கீடு செஞ்சு அந்தந்த பயிர்களுக்கு தேவையான உரத்தை நம்ம இடலாம். ரெண்டாவது, இப்போ விவசாயிகள் வந்து இந்த மாதிரி கணக்கீடு செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண்மை வேதியியல் துறையில் டெசிபர் அப்படிங்கிற ஒரு கணினி மென்பொருள் உருவாக்கியிருக்காங்க. அந்த கணினி மென்பொருளில் எளிமைய முறையில் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு கணினியோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டிப்பாக வந்து உங்களோட மிக எளிமையாக வந்து அதுலேருந்து உரச்சம்மில் பயன்படுத்தி அதனுடைய வரக்கூடிய உர அளவுகளை நம்ம வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கு மேற்கொண்ட சொல்லியிருக்கீங்களா இந்த பொருளுக்கும் நீங்கள் பெற முடியும். இது வந்து நம்மளுடைய ஒரு ஆய்வுக்கூடம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுருக்குது. இந்த மென்பொருளை பயன்படுத்தி தான் நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய மண் ஆய்வுக்கூடத்தில் வரக்கூடிய விவசாயிகள் எல்லாத்துக்குமே உரப்பரிந்துரை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது மண் மட்டும் இல்லாமல் பாசன நீருடைய தரத்தை பொறுத்துமே அதனுடைய ஆய்வு முடிவுகள் வருது. அந்த ஆய்வு முடிவுகளை வச்சு தான் நம்ம உரப்பரிந்துரை செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த டெசிபர் கணினி மென்பொருள் உங்களுக்கு வந்து 100 ரூபாய் அப்படி ஒரு சீடிக்கு வந்து ஒரு 100 ரூபாய்ங்கிற அளவில் நம்ம வேளாண்மை மண்ணியல் துறையில் வந்து கிடச்சிட்ருக்கு. எந்த விவசாய தேவையோ அந்த விவசாயம் அங்கே போய் வாங்கி அதை வந்து நம்ம பயன்பட்டு நீங்கள் உங்களுடைய தேவையான உர அளவுகளை இது பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண்ணினுடைய மண் ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனையுமே தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டுருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் அல்லது பருகியுடைய விவசாயிகள் உங்களுடைய மண் மாதிரிகளை அங்கே கொடுத்து மண் ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மண் பரிசனைக்கு தகுந்த கூடிய உர அளவுகளை ஒவ்வொரு பயிருக்கும் நீங்கள் போட முடியும். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 30 மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்குது, 16 நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஆய்வுக்கூடத்தில் கொடுத்தாலும் அதில் வடக்கூடிய முடிவுகள் வச்சு நீங்கள் அந்த மேற்சொன்ன பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே உர அளவுகளை நீங்கள் இட்டு இதனுடைய முக்கிய நோக்கமே வந்து பயிர்களுக்கு மகசூலுக்கு தேவையானவும் மண்ணினுடைய வளத்தை காக்கவும் எவ்வளவு தேவையோ அவ்வளோ உரமட்டும் இட்டு உரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம வந்து விளைச்சலை பெருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மண் வளம் பேணி காக்கிறதுல விவசாயிகளை உறுதி பூண்டு இந்த மண் வளத்தை பேணி காத்து மகசூலருக்கு ஏற்ப உரப்பதிலை கடைபிடிப்பதில் நீங்கள் அனைவரும் இந்த சிறிய உரை மூலம் பயன்பெறுவேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.